சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக. தேவனின் வார்த்தைகளை கேட்க ஜபத்தோடு ஆயத்தப்படுவோம்.
Thank you. பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தானியேல் 11 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்தியோகஸ் எபிபானஸை குறித்து, அதாவது சமீபத்திலே நடைபெறப்போகிற சம்பவங்களை குறித்து வெளிப்படுத்தின தேவன் தொடர்ந்து பின்னான காலங்களிலே நடைபெற இருக்கும் சம்பவங்களை குறித்தும் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார் என்று சிந்திக்க துவங்கினோம். தானியேல் 11 அதிகாரம் 36 வசனத்திலே மிக தெளிவாக அந்தி கிறிஸ்துவை குறித்து, அவன் தனக்கு இஷ்டமானபடி செய்கிறவன் என்றும் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் என்றும் எந்த தேவனிலும் தன்னை பெரியவன் ஆக்குகிறவன் என்றும் தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களையும் பேசுகிறவன் கோபம் தீர்மட்டும் அவனுக்கு கைகூடி வரும் என்றாலும் நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும் என்று கற்றுக்கொண்டோம். இப்பொழுது தானியேல் 11 அதிகாரம் 37 வசனத்தை பாருங்கள். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி. கவனித்தீர்களா? தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும். இந்த வாக்கியத்திலிருந்துதான் இந்த அந்தி கிறிஸ்து ஒரு யூதனாக இருக்க வேண்டும் என்பதும் அறியப்படுகிறது. என்றாலும் இந்த வாக்கியம் ஒரு சீர்திருத்த கிறிஸ்தவனை குறித்தோ அல்லது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவனை குறித்தோ அல்லது தேவனை அறியாத ஒரு மனிதனை குறித்தோ கூறுகிறதாயிருக்கிறது. அவன் எங்கிருந்து வரும் ஒருவனாய் இருந்தாலும் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாதவனாய் இருப்பான். இதை குறித்த ஒரு உதாரணத்தை சரித்திரத்திலே நாம் பார்க்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே நாஸ்திக கொள்கைகளை பரப்பும் சங்கத்தை உருவாக்கியதே ஸ்மித் எனப்படுகிற ஒரு மெதரிஸ் திருச்சபையின் போதகருடைய மகனாவார். அது மட்டுமல்ல, உலகம் அறிந்த ஸ்டாலினும் ஒரு வேதாம கல்லூரியிலே பயின்றவர். ஏற்கனவே நான் கூறியது போல இந்த அந்தி கிறிஸ்துவின் பொறுப்பை இரண்டு நபர்கள் நிறைவேற்றுவது போல தெரிகிறது. இவர்கள் இருவரை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்திலே நாம் படிக்கலாம். ஒன்று அரசியல் ரீதியான ஒரு ஆளுநர். இவன் ரோம சாம்ராஜ்யத்தின் பின்னணியத்திலிருந்து வருகிறவனாயிருப்பான். அதாவது ரோம சாம்ராஜ்யத்தின் கிரேக்க பகுதியிலிருந்து வரும் ஒருவனாயிருப்பான். இவன் ஒரு இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. இரண்டாவது எழும்பி வரும் மிருகம் ஒரு சமய தலைவனாயிருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காட்டிக் கொள்கிறவனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலனாயிருப்பான். மேலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு காரியத்தையும் கவனியுங்கள். அவன் ஸ்திரீகளின் நேசத்தையும் மதிக்கிறதில்லை என்று பார்க்கிறோம். ஸ்திரீகளின் நேசத்தை என்று கூறப்பட்டிருக்கிற வார்த்தையானது ஆங்கில வேத புஸ்தகத்திலே டிசையர் ஆஃப் உமன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஒரு வேத பண்டிதர் சொல்லும்பொழுது, இதுதான் மேசியாவின் தாயாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ள யூத பெண்களின் வாஞ்சையை குறிக்கிறது இது என்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்தி கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு எதிரானவனாக பகைஞனாய் இருப்பான். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதமான அந்த கலகத்திலே அந்தி கிறிஸ்து ஈடுபடுவான். இரண்டாம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்பொழுது அங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 2:2-3 வசனங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது தானியேல் 11 அதிகாரம் 37 வசனத்திலே அவன் எந்த தேவனையும் மதியாமலும் என்று கூறியிருக்கிறார். மிக தெளிவாக எல்லா சமயங்களையும் இவன் எதிர்க்கிறவனாய் இருப்பான். எல்லா வழிபாடுகளையும் அவன் தடை செய்கிறவனாய் இருப்பான். தன்னை மட்டுமே உலகில் அனைவரும் வணங்க வேண்டும் என்று கூறுகிறவனாயிருப்பான். அவனுடைய குறிக்கோள் அல்லது கருப்பொருள் ஒரே உலக சமயம் என்பதாயிருக்கும். அவனே அந்த சமயமாகவும் இருக்கிறவனாயிருப்பான். மேலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி என்று கூறப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இது நான் என்னும் ஆணவத்தால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நிறைந்த ஒரு ஆள் தத்துவத்தை காட்டுகிறது. மகா உபத்திரவ காலத்தின் பயங்கரமான காலகட்டத்தை இது விவரிக்கிறது. கவுனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 15-17 வசனம் வரை. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. அந்த மிருகத்தினுடைய அடையாளம் இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது, ஒரு உணவகத்தில் போய் சாப்பிடவும் முடியாது, பயணம் செய்வதற்கான பயணச்சீட்டை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அதுதான் பூரணமான சர்வாதிகார ஆட்சியை குறிக்கிறது. தேவன் மேலே பகை உணர்வோடு மனிதர்கள் தன்னை மட்டுமே மதிக்க வேண்டும், தன்னை மட்டுமே தேட வேண்டும், தன்னால் அல்லாமல் மனிதர்கள் யாரும் எதையும் செய்யக்கூடாது என்னும் அளவிற்கு அவன் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வான். தானியேல் 11:38 பாருங்கள். அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க தேசத்திலே காணப்பட்ட சிபாயிலி மற்றும் டயானா இவர்களின் உருவங்களிலே பல அடுக்குகளான கிரீடங்கள் சூட்டியிருப்பதாக செய்யப்பட்டிருக்கின்றன. இது உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் தங்கள் தலையிலே வைத்திருப்பதற்கான அடையாளமாய் செய்யப்பட்டிருந்தன. இந்த அந்தி கிறிஸ்துவும் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணுவான். யார் அந்த அரண்களின் தேவன்? அவன்தான் சாத்தான். இவனே கிறிஸ்துவுக்கும் ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று கூறியவன். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை புறக்கணித்து விட்டார். சாத்தான் ஒருவனே இவ்வாறு ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு தருவேன் என்று கூறக்கூடியவன். அதை அந்த அந்தி கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உலக அளவிலான சர்வாதிகாரியாய் மாறுவான். 2 தெசலோனிக்கேயர் 2:4 வெளிப்படுத்தின விசேஷம் 13:4 நாம் பார்ப்பது போல அந்தி கிறிஸ்து அநேகருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான். அந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதும் சாத்தானை தொழுது கொள்கிறதாயிருக்கும். அவனுடைய ஆளுகையின் கீழேயே உலகத்தில் உள்ள அத்தனை ராஜ்யங்களும் இருக்கும். அப்பொழுதுதான் உலகளவிலான சர்வாதிகார ஆட்சி உண்டாயிருக்கும். இப்பொழுது தானியேல் 11:39 பார்ப்போம். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். இது சாத்தானுடைய காலகட்டமாய் இருக்கப் போகிறது. அவன் முழுமையாக அந்த நாட்களை அனுபவிக்கப் போகிறான். அவனுடைய காலம் மிக குறுகினது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 கவனியுங்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபங்கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அந்நாட்களிலே சாத்தானின் முழு சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் அந்தி கிறிஸ்துவாயிருப்பான். அவன் அநேக ஜனங்களுக்கு மேல் அதிபதியாயிருப்பான். தனது விருப்பம் போல உலகத்தை பங்கிடுவான். அவனே இறுதியான உலக சர்வாதிகாரி. தானியேல் 11:40 முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். கவனித்தீர்களா? இது கடைசி காலம் அல்ல, இது முடிவு காலம். தானியேலின் மனதிலே இருந்த இந்த முடிவு காலம் இஸ்ரவேல் ஜனங்களின் கடைசி காலம். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவ காலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தென்திசை ராஜா என்று சொல்லப்பட்டிருப்பது எகிப்திய ஆட்சியாளரை குறிக்கிறது. ஆனால் அவனை யார் என்று நாம் அடையாளம் காண்பது மிக கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் பல்லாண்டு காலங்களாக எகிப்து தேசத்தைச் சேர்ந்த எவரும் எகிப்து தேசத்தை ஆட்சி செய்யவில்லை. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே எகிப்தின் அதிபதியாக எழும்பப் போகிறவன் ஒருவேளை முழு ஆப்பிரிக்க நாடுகளையும் உண்டாக்கி இதுவரை எந்த எகிப்திய அரசனும் செய்ய முடியாத அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக வரலாம். அடுத்ததாக வடதேச ராஜா என்று வாசிக்கிறோம். இந்த வடதிசை ராஜாவை நாம் எளிதாக இனம் கண்டுகொள்ளலாம். இவன் செலுசித் வம்சத்தைச் சேர்ந்தவனாய் இருப்பான். இசைக்கியேல் 38-39 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வடதிசையிலிருந்து வருகிறவனாய் இருப்பான். வடதிசையின் ராஜா என்று சொல்லும்பொழுது இது ரஷ்ய தேசத்தை குறிக்கிறது. ரஷ்யாதான் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் என்று நாம் கூறலாம். அது சாதாரணமான யுத்தமாக அல்ல, அது ஒரு பெரிய போராய் இருக்கும். ஆரம்பத்திலேயே வடதிசையின் ராஜா அகற்றப்படுவான். ஏனென்றால் தேவன் அந்த ராஜ்யத்திற்கு விரோதமாக நியாய தீர்ப்பை நடத்துவார். தானியேல் 11:41 பாருங்கள். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாவும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பிப்போவார்கள். முழு ரஷ்ய படைகளும் பாலஸ்தீன எல்கைக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த மகா உபத்திரவ காலத்திலே மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டிருக்கும். அந்தி கிறிஸ்து பாலஸ்தீன பகுதிக்குள்ளே வரும்பொழுது அதுதான் சிங்காரமான தேசமாய் இருக்கிறது. அங்கே அவனுக்கு எதிராக ஏதோமும் மோவாவும் அம்மோனும் உறுதியாக நிற்கும். இந்த பகுதியிலேதான் இன்று இஸ்மவேலரின் சந்ததியாரான அரபு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே சில காலங்கள் இவர்களோடு அவர்கள் யுத்தம் செய்ய போகிறார்கள். தானியேல் 11:42 அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்து தேசமும் தெற்கு ராஜாவும் அந்தி கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பார்கள். தானியேல் 11:43 எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். இந்த உலகத்தின் சர்வ சம்பத்துக்களையும் ஆண்டு கொள்ளுகிறவனாய் அவன் இருப்பான். அந்த காலகட்டத்திலே எல்லா பங்கு சந்தைகளும் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழேதான் இருக்கும். லிபியாவும் எத்தியோப்பியாவும் அவனுக்கு அடிபணியும். அவன் ஆப்பிரிக்க கண்டத்தையும் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வருவான். தானியேல் 11:44 ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கரத்தோட புறப்பட்டு போய் கவனித்தீர்களா? கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் திரள் கூட்டமான படைகள் யுத்தத்திலே கலந்து கொள்ளும். இப்பொழுது இந்த உலகத்தை ஆளும் அதிகாரி கலங்க போகிறான். அந்த காலகட்டத்திலே இந்த உலகத்திற்கான எந்த நம்பிக்கையும் இல்லாமல் போகும். தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனையே அன்றி வேறு எங்கும் நம்பிக்கை இருக்காது. தானியேல் 11:45 சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். சமுத்திரங்களுக்கு இடையிலே என்று கூறப்பட்டிருப்பது மத்திய தரை கடலுக்கும் எருசலேமிற்கும் இடைப்பட்ட இடத்தை குறிப்பிடுகிறது. மிக குறிப்பாக சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டை என்று சொல்லும்பொழுது அது மிக தெளிவாக எருசலேமை குறிக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்தி கிறிஸ்துவானவன் இந்த உலகத்தை ஆளுவதற்கான அவனது தலைமை இடத்தை மத்திய தரை கடலுக்கும் எருசலேமிற்கும் நடுவிலே நிறுவுவான். அங்கிருந்து ஆட்சி செய்வதற்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வந்து அவனை அழிப்பார். இதைத்தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:17 வாசிக்கிறோம். தீமை எவ்வளவு அதிகரிக்க வேண்டுமோ அவ்வளவு அதிகரித்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே வந்து இந்த உலகத்திலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அவரே இந்த உலகத்தை மீட்டு ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்று உலகத்தை ஆள வர இருக்கும் இயேசு கிறிஸ்து இன்று உள்ளங்களிலே ஆட்சி செய்கிறவராயிருக்கிறார். இயேசு எனது பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அவரை உங்கள் இரட்சகராக பெற்றுக்கொள்ளும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வரும்பொழுது அவரே உங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாயிருப்பார். இன்றும் உங்கள் சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வையுங்கள். அவரே நமக்காக பரிந்து பேசுகிறவர். அவரே நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொண்டவர். அவரை மட்டுமே நீங்கள் உறுதியான மனதுடன் பற்றிக் கொள்வீர்கள் என்றால் பூரண சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் ஆளும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்களான்மை ஆண்டவரே, இறுதி காலத்திலே அந்தி கிறிஸ்து வரும்பொழுது என்னென்ன நடைபெறும் என்பதை தெளிவாய் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் இதை அறிந்தவர்களாக, காலத்தை கணிக்கும் கிருபை நிறைந்தவர்களாக எங்களை காத்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது உம்மை விட்டு தூரம் போய் விடாதபடி, உம்முடைய வருகையிலே உம்மோடு சேர்த்துக் கொள்ளப்படத்தக்கதாக நீரே அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து வரும் வசனங்களிலேயும் நீர் தானியேலுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை நாங்களும் சரியாக அறிந்து புரிந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
உலகில் பாவ பாரம்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20.